நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சுமகு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடல் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருடம் முயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஃ. இன்றைய சத்சங்கத்தை இன்று எனக்கு காலையில் வந்து சேர்ந்த 3-4 கேள்விகள் வந்திருக்கின்றது. அவற்றிற்கு விடை காண்பது மூலமாக அதை நடத்துவோம் என்று யோசித்திருக்கின்றேன். முதலாவது கேள்வி ஒரு அன்பரிடமிருந்து வந்தது. அவர் மற்ற ஆன்மாக்களுக்காக தன்னுடைய மனதை துன்பப்படுத்துகின்றார் போல் இருக்கின்றது. அவருடைய கேள்வி என்னவென்றால், ஐயா, நீங்கள் இந்த சத்சங்கத்தை இந்த கொரோனா காலத்தில் தொடங்கிய போது 1.5 வருடங்களுக்கு முன்னால் உங்களுடைய சத்சங்கத்தில் பல நாடுகளிலுமிருந்து பெருவாரியான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இப்போது சத்சங்கத்துக்கு வருபவர்கள் கலந்து கொள்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. அவர்கள் ஏன் அப்படி தங்களை விடுவித்து கொண்டிருக்கின்றார்கள் சத்சங்கத்தில் இருந்து? அதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்பது அவருடைய கேள்வி. அவர் அந்த அன்பருக்கு நான் சொல்லும் பதில் என்னவென்றால், இந்த உலகியல் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இப்படியான நற்சத்சங்கங்களில் கலந்து கொள்வது அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதுதான் கலந்து கொள்வார்கள். ஒரு சாரார் நேரம் கிடைக்காவிட்டால் கூட அதில் வைராக்கியத்தோடு முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்போடு கலந்து கொள்வார்கள். அதற்கும் மேலாக இந்த இரு பாலாருக்கும் என்ன வினைகள் இருக்கின்றதோ, என்ன வினைப்படி அவர்கள் வாழ்கின்றார்களோ, என்ன வினை இறையால் கொடுக்கப்பட்டதோ அதற்கேற்ற மாதிரித்தான் அவர்கள் இந்த கலப்பில் இந்த நற்சங்கங்களில் சத்சங்கங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றார்கள். ஆகவே அவர்களில் ஒரு விதமான தவறும் இல்லை. அவர்கள் அவர்களுடைய ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்றது தான் இப்படியான சத்சங்கங்களில் தவறாமல் கலந்து கொள்வதா, அல்லது இடைக்கிடை கலந்து கொள்வதா, அல்லது முழுமையாக கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது அவர்களுடைய விருப்பம். ஆனால் இந்த அன்பர் அதை யோசித்து மனம் நெகிழ்கின்றார். ஏன் இப்படியான நல்ல விடயங்களை அவர்கள் எடுக்க தவறுகின்றார்கள் என்பது இவரின் கூற்று. ஆனால் நாங்கள் முதல் நாள் தொடங்கிய சத்சங்கத்தில் இருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட அன்பர்கள் சாதகர்களுக்கு இந்த சத்சங்கங்கள் நேரங்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எல்லா சங்கங்களுக்கும் அது அவர்களுடைய வினைப்பயன். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலக ஓட்டத்தில் எல்லோரும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஓட்டத்தில் இருந்து கொண்டு இந்த ஆன்மீகத்திலும் இருக்க வேண்டும், யோகத்தில் இருக்க வேண்டும், யோகத்தில் பயணிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விடயம், அது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆகவே அந்த அன்பருக்கு உங்களுடைய கருத்துக்கு உரிய பதில் தந்திருக்கின்றேன். இந்த ஓட்டத்தில் இருப்பவர்கள், இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் நேரமின்மை காரணமாக அல்லது அவர்களுடைய வினை காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த சத்சங்கங்களை தவற விடுகின்றார்கள். இருப்பினும் எல்லோருக்கும் இந்த சத்சங்கங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் எல்லோரும் அந்த அனுப்பப்படும் சத்சங்கங்களை அவர்களாகவே வீட்டில் கேட்பார்கள் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை என்று அந்த அன்பருக்கு சொல்லி அவருடைய மனதை சாந்தம் செய்கின்றேன். அடுத்த ஒரு கேள்வி, இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் சொல்கின்றீர்கள் ஐயா, இதை இந்த வழியில் நாங்கள் இந்த சத்சங்கங்களை பற்றித்தான் இந்த அந்த கேள்வியும் இந்த சத்சங்கங்களை கேட்டு அதில் பல அறிவுபூர்வமான எங்களுடைய பயிற்சிக்கு தேவையான அறிவு நிலைகள் வளர்ந்து கொண்டு வருகின்றது இருக்கின்றது. இதை நாங்கள் அவருடைய கேள்வி இதை தான் கேட்கும்போது முழுவதையும் முற்றாக தன்னுடைய சித்தத்திற்குள் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவோ என்பது அவருடைய கேள்வி. அதற்குரிய காரணம் வேறு ஒன்றும் அல்ல, நீங்கள் எந்த நிலையிலிருந்து இந்த சத்சங்கங்களை கேட்கின்றீர்கள் அதிலேயே மனதை போட்டு அந்த 20-25 நிமிட சத்சங்கங்களை நீங்கள் முழுமையாக அதில் மனதை போட்டு கேட்டால் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. அது முதலாவது வழி. ரெண்டாவது வழி, அது சொல்லப்படும் கருத்துக்களை நீங்கள் முழுமையாக உள்வாங்க வேண்டுமென்றால் உங்களுடைய அறிவு நிலையும் நிச்சயமாக வளர்ந்து கொண்டு வந்தால்தான் அதை முழுமையாக உள்வாங்கலாம். நாங்கள் அதை பாபாஜியின் தெய்வீய குரலை வாசிப்பது நாங்கள் எத்தனை தடவை என்றாலும் மீண்டும் 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 அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய பக்குவ நிலைக்கு ஏற்றதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கும் விளக்கம், ஒவ்வொருடைய பக்குவ நிலைக்கு ஏற்றதுதான் இந்த சத்சங்கங்களில் வரும் செய்திகளும் ஆகும். அதில் ஒரு தவறும் இல்லை. நிச்சயமாக பாபாஜி உங்களுடன் பயணித்து கொண்டிருப்பதால் அது உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் நீங்கள் உங்களுடைய நிலையும் உயர்ந்து வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த அன்பர் கேட்ட கேள்வியில் இன்னொரு முடிச்சையும் போட்டிருந்தார், இதை நாங்கள் எவ்வளவு விரைவாக கற்கலாம், அதற்கேதும் வழியுண்டான். நிச்சயமாக என்னுடைய பதில் அவருக்கு அதற்கு வழி இல்லை. நீங்கள் ஞான நூல்களில் தந்தவற்றை கற்க வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும். அதை அவ்வளவு இலகுவாக உங்களால் கற்றுவிட முடியாது. இது உலகியல் படிப்பு அல்ல, இது உங்களுடைய இறுதி நிலை, ஞான நிலை. ஏன், நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு பிறப்பில் அடைவதற்கு சொல்லப்படும் வழிமுறைகள் சைவ சித்தாந்தம் ஆழமானது, பரம்பொருள் சிவனினுடையது. அதை நீங்கள் அவ்வளவு இலகுவாக இந்த உலகில் நீங்கள் பணத்தை வைத்தோ உங்களுடைய அறிவை வைத்தோ இவற்றையெல்லாம் இரண்டையும் வைத்து இந்த உலகியலில் நீங்கள் வேகமாக செல்வது போல் இந்த ஞான நூல்களில் இருக்கும் விடயங்களை நீங்கள் வேகமாக கற்றுவிட முடியாது என்பர்களே. அதற்கென்று ஒரு நேரம் தேவை. கற்க 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 கற்கத்தான் அது உங்களுக்கு புரியுமே தவிர, உங்களுக்கு ஒரு நாளில் 15 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. அதில் இந்த சத்சங்கத்தை கேட்டு முழுமையாக உள்வாங்கி விடலாம் என்பது உங்களுடைய பக்குவ நிலையை பொறுத்ததே தவிர, இவன் பக்குவமாக இருந்தாலும் அதற்குரிய விளக்கம் இன்னும் அந்த சத்சங்கத்தை 3 முறை ஒவ்வொரு நாட்களில் பின்னர் கேட்கும்போது இன்னும் அதில் பல விடயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் இந்த ஞான நூல்களை, இந்த சத்சங்கங்களை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய அறிவு நிலையை நீங்கள் சோதிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய விளக்க நிலையும் கூடிக்கொண்டு போகும். உலகியல் ஓட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஞான நூல்களில் இருக்கும் கருத்துக்களை முற்றாக ஒருபோதும் உடனடியாக அறிய முடியாது. அதை நீங்கள் இந்த சாதனை பயிற்சியில் பாபாஜியின் சொன்ன முறைப்படியான சாதனை பயிற்சியில் பாபாஜியின் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பதன் மூலம் அந்த நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வாய்ப்பு உண்டு என்று அந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அடுத்த கேள்வி வந்தது, எங்களுடைய குரு சத்குரு கிரியா பாபாஜி அவர் எங்களுக்கும் இறைக்கும் இடையில் உள்ளார். அவரை எங்களுடைய சத்குருவாக இந்த உடலில் எங்களுக்கு கிடைத்தது மிகவும் பெரிய பாக்கியம் என்று நீங்கள் பல சத்சங்கங்களில் பல கோணங்களில் சொல்லியிருக்கின்றீர்கள். அப்படியென்றால் அவருடைய கேள்வி, இதில் பரம்பொருளின் நிலை என்ன? நிலையுண்டு. நான் சொன்ன வாக்கியமும் என்னை பொறுத்தவரையில் மெய்யானது. பரம்பொருளுக்கும் எங்களுக்கும் இடையில்தான் பாபாஜி எங்களுடைய குருவாக அமைந்திருக்கின்றார். அவரை உலகியலில் ஒரு ஏஜென்ட் என்று சொல்லிக்கூட நான் சில சத்சங்கங்களில் சொல்லி இருக்கின்றேன். அதாவது, இந்த உலகத்தில் நாங்கள் எந்த விடயத்தை எடுப்பதற்கும் செய்வதற்கும் நேரடியாகவும் செய்யலாம், ஒரு ஏஜென்சி மூலமாகவும் செய்யலாம். இது உலகியல் விடயங்கள். ஏஜென்சி மூலமாக செய்யும் போது அந்த ஏஜென்சி நடத்துபவருக்கு, அது பிளேன் டிக்கெட் புக்கிங்காக இருக்கலாம் அல்லது அரசாங்க அலுவல்களாக இருக்கலாம், இடையில் ஒரு தரகர் என்று சொல்லுவோம் தமிழில், அவரை வைத்து செய்யும் போது எங்களுக்கு சிந்திக்க வேண்டிய தன்மைகள் பெரிதும் இருக்காது. ஏனென்றால் அவருக்கு எல்லா விடயங்களும் தெரிந்தபடியால் அவரிடம் எங்களுடைய விருப்பை தெரிவித்தவுடன் அவர் எங்களுடைய வேலையை செய்வார். நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுப்பீர்கள், அத்துடன் அந்த வேலை முடிகின்றது. நீங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யவோ அதை சரிப்பிழை பார்க்கவோ தேவையில்லை. அதேபோல்தான் எங்களுடைய கிரியா யோகத்தில், எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் சிவனின் குழந்தை. எங்களுக்கு இடையில் சிவனுக்கும் எங்களுக்கும் அல்லது எங்களுடைய பரம்பொருளுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்றார். ஆகவே நீங்கள் வாய்விட்டு கேட்டாலும் சரி, மனதால் கேட்டாலும் சரி, உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை உணரும் பக்குவத்தில் சத்குரு கிரியா பாபாஜி இருக்கின்றார். அதற்கு மேலாக சிவன் பரம்பொருள் உங்களுடைய ஆன்மாவுடன் உங்களுடைய உடலிலேயே இருக்கின்றார். அவர் எல்லாம் அறிவார். உங்களுக்கு தர வேண்டியதுகளையும் அறிவார். நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என்றும் அறிவார். நீங்கள் மனதினால் என்னத்தை நினைக்கின்றீர்கள் என்பதையும் அறிவார். ஆகவே எல்லாமே கேட்காமல் தரப்படும். அதுதான் பரம்பொருள் நிலை. ஆனால் அந்த பரம்பொருளை நாங்கள் அடைவதற்கு, வாழ்க்கையின் இறுதி நிலையில் அடைவதற்கு, அதை நாங்கள் எங்களுடைய படிநிலைகளில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகளில் பார்க்கின்றோம். இந்த நான்கு நிலைகளிலும் நாங்கள் யோக நிலையில் இருக்கின்றோம். மறந்துவிடக்கூடாது சாதகர்களே, நீங்கள் யோகத்தில் இருந்தால் நீங்கள் மூன்றாவது படிநிலைக்கு வந்துவிட்டீர்கள் என்பது அர்த்தமல்ல. மூன்றாவது படிநிலையில் நீங்கள் பயணிக்கின்றீர்கள் என்பதுதான் அர்த்தம். அதன் அர்த்தம் என்னவென்றால், யோகத்தில் சரியையும் செய்கின்றீர்கள், யோகத்தில் கிரியையும் செய்கின்றீர்கள், யோகத்தில் யோகமும் செய்கின்றீர்கள், யோகத்தில் ஞானம் வரைக்கும் செல்ல வேண்டும். ஆகவே இந்த நிலை உங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகின்றது. ஆகவே இந்த யோக நிலையில் நாங்கள் எங்களுடைய யோகத்தை செய்து கொண்டிருப்பதற்கு உரிய குரு சத்குரு கிரியா பாபாஜி. அடுத்த நிலையை பற்றி சிறிது சிந்தியுங்கள். அது ஞான நிலை. அந்த ஞான நிலைக்குத்தான் பாபாஜி எங்களை அழைத்து செல்கின்றார். ஆனால் அந்த ஞான நிலையில் இருப்பவன் பரம்பொருள். அந்த வாசல் வரைக்கும் பாபாஜி எங்களை கொன்று சென்று விடுகின்றார். அந்த நேரத்தில் அந்த பயிற்சி முழுமையாக்கப்படுகின்றது. எங்களுடைய ஏதாவது ஒரு புறப்பில் கிரியா யோகா பயிற்சி, உன்னதமான பயிற்சி, அது முழுமையடைந்தவுடன் பதி உங்களை வந்து ஆட்கொள்ளுகின்றார் தன்னுடைய திருவடிக்கு. அதுதான் நடைபெறும் உண்மை. இதைத்தான் சைவ சித்தாந்தம் நன்றாக விளங்கப்படுத்துகின்றது. ஆகவே பதி எங்களை வந்து, இறைவன் எங்களை வந்து ஆட்கொள்ளுவது கடைசியாக நடக்கும் விடயம். அதற்கு முதல் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொன்ன மாதிரி எங்களுடைய ஆணவ மலத்தில் இருந்து நாங்கள் நீங்க வேண்டும். அதற்குத்தான் இறைவன் எப்படி வந்து இதையெல்லாம் செய்கின்றார் என்று விளக்கமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் ஒரு முறை சுருக்கமாக பார்த்து விடுவோம். இறைவன் தன்னுடைய நிலையில் இருந்து கீழே தடத்த நிலைக்கு இறங்கி சக்தியுடன் சேர்ந்து தனு கரண புவன போகங்களை படைத்து சக்தி மூலமாக இந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கும் ஆன்மாவை விடுவிக்க முயற்சிக்கின்றார். முயற்சிப்பது மாத்திரமல்ல, அதை முடிவில் செய்தும் காட்டுகின்றார். அதுதான் அவருடைய வேலை, சக்தியுடன் சேர்ந்து செய்கின்றார். அதை அடைவதற்கு, நாங்கள் அடைவதற்கு பல புறப்புகள் எடுக்கலாம், அது எங்களுக்கே தெரியாது. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் தத்துவம். ஆகவே நாங்கள் அந்த நிலைக்கு செல்வதற்கு அந்த பரம்பொருளின் உதவி இல்லாமல் செல்ல முடியாது. அந்த பரம்பொருளின் நிலையை, அவருடைய ஆட்கொள்ளல், அவருடைய திருவடியை நாங்கள் அடையும் நிலையை சரியாக வகுத்து கொடுத்தவர்தான் சத்குரு கிரியா பாபாஜி. ஆகவே நாங்கள் அவருடைய கையை பற்றிவிட்டோம், யோகத்தை பற்றிவிட்டோம் இந்த உடலில். இதற்கு முதலிலும் பற்றியிருப்போம், இனியும் பற்றத்தான் போகின்றோம், அந்த இறுதி நிலையை அடையும் வரை, ஞான நிலையை. ஆகவே ஒவ்வொருத்தருடைய ஆன்ம பக்குவத்தையும் தான் அது பொறுத்தது. அந்த ஆன்ம பக்குவத்திற்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய இனி வரப்போகும் புறப்புக்கள் அமைகின்றது. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி தான் எங்களுடைய உயிர் பயணம் நடைபெறுகின்றது, ஆன்ம பயணம் நடைபெறுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த நிலையை அடைகின்றோம். இந்த இறையின் ஆட்கொள்ளல் எங்களுக்கு ஒரு நேரத்தில் தேவை. அதற்காகத்தான் இந்த ஞான நூல்களை, அறிவுகளை, ஞான நூலிலிருந்த அறிவுகளை எடுக்கின்றோம். அதற்குரிய காரணமும் என்னவென்றால், நாங்கள் செய்யும் பாதையில் நான்கு படிநிலைகளில் சரியை, கிரியை, யோகம், ஞானத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது எங்காவது நாங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது. ஆணவ பலத்திலிருந்து வெளிப்படுவதற்காக இந்த தவத்தை செய்து கொண்டு செல்கின்றோம். அதில் நாங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதனுடன் சேர்ந்தே ஞான நூல்களின் அறிவையும் பெற்றுக்கொண்டு செல்கின்றோம். அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் ஆராய்ச்சி அறிவும் அனுபவ அறிவும் என்று இரண்டு விதமாக பிரித்து, ஆராய்ச்சி அறிவை ஞான நூல்கள் மூலமாகவும், அனுபவ அறிவை செயல்முறைகளாகவும் எடுத்து எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைந்து இறை ஆட்கொள்ளலுக்கு நாங்கள் தகுதி பெறுகின்றோம். ஆகவே நாங்கள் இந்த நிலையில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கிரியா யோகத்தில் அதற்கு சத்குரு அவர்களின் வழிகாட்டல் மிகவும் முக்கியமானது. இன்று வந்த முதல் ரெண்டு கேள்விகளுக்கு கூட இது முற்றாக பொருந்தும். சிலர் இந்த சத்சங்கங்களை நேரடியாக வருவதற்கு தவறவிட்டாலும், இந்த சத்சங்களின் ஒளிநாடாக்களை கேட்டு அந்த அறிவை அவர்கள் எடுக்க வேண்டும். எடுத்தால்தான் அவர்கள் உண்மையாக இந்த சாதனையில் பயணித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அது அவர்களுடைய சாதனையை துரிதமாக்கும் என்பது அந்த அன்பர்கள் கேட்ட கேள்வி. எல்லோரும் கேட்ட கேள்விக்கும் சேர்த்து, அந்த மூன்று கேள்விக்கும் சேர்த்து இந்தளவு விரிவான ஒரு விளக்கத்தை பார்க்கின்றோம் என்று. மற்றது இன்னொரு கேள்வி வந்தது, நாலாவது கேள்வி, எங்களுடைய முத்தி நிலையில் நாங்களும் இறைவனும் ஒன்றா? இதை திரும்ப திரும்ப பார்க்கின்றோம், திரும்ப திரும்ப பல கோணங்களில் பார்க்கின்றோம். நாங்கள் பரமாத்மாவில் இருந்து வந்த ஜீவாத்மாக்கள், எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தின் பின் பரமாத்மாவுடன் இணைய செல்கின்றோம். அந்த கடைசி நிலைதான் ஞான நிலை. அது பரமாத்மாவே கீழே வந்து எங்களை கொண்டு போக வேண்டிய நிலை. அந்த நிலை வரைக்கும் பாபாஜி எங்களை வழி நடத்துகின்றார் ஆன்ம ஈடேற்றத்திற்கு. ஆகவே முத்தி நிலையில் பரம்பொருளும் நாங்களும் ஒன்றோ என்று கேட்கும்போது, நிச்சயமாக நாங்கள் அவரின் ஒரு பகுதி, ஒன்றை மட்டும் தவிர. அதாவது அவர் ஒருவரே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு பரம்பொருள், ஒரு கடவுள், வேறு ஒருவரும் அல்ல. நாங்கள் அவருடைய துகள்களாக இருந்தாலும் அவர் மட்டுமே இந்த உலகத்தை, ஐந்தொழில்களை புரிந்து இந்த உலகத்தை நடத்தி கொண்டு செல்கின்றார். உலகம் என்று சொல்வது எல்லாவற்றையும் தான், இந்த பிரபஞ்சத்தையே நடத்துகின்றார். ஆகவே நாங்கள் இறைவன் என்று நினைத்து நாங்களும் ஐந்தொழில் புரியலாம் என்று யாராவது மனதளவில் நினைத்தால் கூட அது உண்மை அல்ல, அது இறைநிலை. நாங்களும் அவரை நாடி அவருடைய திருப்பாதத்திற்குத்தான் செல்கின்றோம். இன்னும் அவருடைய சேவகனாகத்தான் அந்த நிலையிலும் இருக்கப் போகின்றேமே தவிர அவருக்கு பக்கத்தில் இருக்கப் போவது அல்ல. அல்லது அவருடைய தொழிலாகிய ஐந்தொழிலை நாங்கள் செய்யும் நிலைக்கு கூட வரமாட்டோம். அது அவருக்குரிய இறைநிலை. அதான் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பதில். முத்தியில் நாங்களும் இறைவனும் ஒன்றா? ஆகவே நீங்கள் செய்யும் பயிற்சிகளை நன்றாக செய்ய வேண்டும். இந்த அறிவு நிலைகளை சிறிது சிறிதாக எடுக்க வேண்டும். முடிந்த வரையில் இந்த சத்சங்கங்களில் கலந்து கொள்ளுங்கள். அந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் இயற்கையாகவும் தவறமாட்டீர்கள், செயற்கையாகவும் தவறமாட்டீர்கள். நீங்கள் ஒரு நல்ல நிலையில் சென்று கொண்டிருப்பீர்கள். அதுக்காகத்தான் பாபாஜி எங்களுடன் இருந்து இந்த சத்சங்கத்தை நடத்துகின்றார் என்பதை மீண்டும் வலியுறுத்தி, சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன் பாபாஜியுடன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்களா? பேக்ரவுண்ட்ல மியூசிக் சத்தம் வருகின்றது.
கடைசியா வர போறதுனாலும் பரவாயில்ல.
இப்போ ஓகே.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தின் முதலாவது கேள்விக்கு வினப்பயன்படிதான் சத்சங்கத்தில் கலந்து கொள்ள முடியும் என்பதற்கு சிறந்த விளக்கத்துடன் பதிலிருந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து இரண்டாவது சாதாரண கேள்விக்கு மனநிலை சத்சங்கத்தில் அறிவு நிலை நிலைத்திருக்க வேண்டும். அறிவு நிலை நிலைத்திருந்து கேட்கும் போதுதான் அதற்குரிய சிறந்த பதில் சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்த மூன்றாவது கேள்விக்கு பெரம்பொருள் கடவுள் சத்குரு பாபாஜி கிரியாயோகம் சரிய கிரியை யோகம் ஞானம் யோக நிலை கிரியா பாபாஜி சைவ சித்தாந்தம் பதி பசுபாசம் ஆகியவற்றை கொண்டு மிகவும் சிறந்த விளக்கம் தந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் மூன்று கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளித்து மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி இறைவனையா. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி உங்களுடைய ரத்தின சுருக்கத்திற்கு. அப்படியே இணைப்பில் மியூட்டில் இருங்கள். இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இன்றைய சத்சங்க கருத்துக்களை மக்களுக்கு கொடுக்கலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு சத்சங்கம் பாபாஜியை பத்தி நல்ல சிறப்பா சொன்னீங்க. நமக்கும் இறைவனுக்கும் நமக்கும் பாபாஜி வந்து ஒரு பாலமா வந்து எல்லாத்தையும் செயல்பட்டு இருக்காருன்றத நல்ல சிறப்பாக சொன்னீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நமக்கு விளங்காம இருக்கலாம், ஆனா ஒரு நாளைக்கு விளங்கதான் போகுது. இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஞான நூல்களை எடுத்து பேசக்குள்ள சாதாரண விஷயம் இல்லை. ஞானம் சாதாரணமா கிடைக்கிறது இல்ல. உலகில் சார்ந்த விஷயம் வந்து உடனே ரீச் ஆயிடும், ஞான விஷயம் வந்து சீக்கிரம் ரீச் ஆகாது. அதுவும் சுத்தமா வினை கழிஞ்சாதான் அந்த உணர்வுகளே வரும்னு சொல்றாங்க. நமக்கு பாபாஜி பாலமா இருந்து நிறைய செயல்பட்டு இருக்காரு, அதை நம்ம உணர்றோம். இன்னும் நல்லா செயல்படுத்துவார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இன்னும் நல்லா செயல்படுத்துறதுக்கு நம்மளும் நிறையா பிரார்த்தனை பண்ணுவோம், சாதனை பண்ணுவோம். இங்கே குடிச்சு சக்சனுக்கு நல்லா இன்னும் சிறப்பாக நடக்க பாபாஜியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருக்கத்திற்கு. அப்படியே இணைப்பில் மியூட்டில் இருங்கள், மற்றவர்களிடம் சென்று வருவோம். அடுத்ததாக